ಯದಕೃತಂಭೋ ನಿಜ ಸೇತು ಬಂಧನ ಕರಸ್ಥಲಾಧಕೃತ ಪರ್ವತಾಧಿಪ ಭವಾನಿ ತೇ ಲಂಘಿತ ಭಸ್ಮ ಸಂಭವ ಸದಾಶಿವಾಧ್ಯಸ್ತವ ಭಾವನ ಕ್ಷಮ ನತಿ ಭಿನ್ನತಿ ಭಿಸ್ವಮೀಜ ಪೂಜಾ ವಿಧಿಭಿರ್ಧ್ಯಾನ ಸಮಾಧಿ ಭಿನ್ನ ತುಷ್ಟ ಧನುಷಾ ಮುಸಲೇನ ಚಾಸ್ಮಭಿರ್ವ ವದತೆ ಪ್ರೀತಿಕರಂ ತಥಾ ಕರೋಮಿ ವಚಸಾ ಚರಿತಂ ವದಾಮಿ ಶಂಭೋ ಅಹಮುದ್ಯೋಗ ವಿಧಾದುದೆ ಪ್ರಸಕ್ತ ಮನಸಾಕೃತಿಮೀಶ್ವರಸ್ಯ ಸೇವೇ ಶಿರಸಾ ಚೈವ ತದಾ ಶಿವಂ ನಾಮಿ ಆದ್ಯಾ ವಿದ್ಯಾ ಹೃದ್ಗತ ನಿರ್ಗರಾಸೀತ್ ವಿದ್ಯಾ ಹೃದ್ಯಾ ಹೃದ್ಗತ ತ್ವತ್ಪ್ರಸಾದಾತ್ ಸೇವೇಜ್ಯಂ ಶ್ರೀಕರಂ ತ್ವತ್ಪದಾರ್ಜಂ ಭಾವೇ ಮುಕ್ತೇರ್ ಭಜನಂ ರಾಜಮೌಳೇ. 88th ಶ್ಲೋಕತ್ತಿಲಿಂದ ಆರಂಭಿಕ್ರೋ. ಶಿವಾನಂದ ಲಹರಿ ಪ್ರಕರಣಂ. ಪ್ರಕರಣಂ முடிவுக்கு வந்துட்டுருக்கு. இன்னொரு 2 வாரத்தில் முடிஞ்சுவிடும் சாதாரணமாக. அதுக்கப்புறம் உத்தராயணம் வரப்போகிறது, தை பிறக்க போகிறது. விசேஷமாக இதுக்கு மேலே என்ன பிரகடனம் எடுத்துக்கலாம்னு எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது. நம்ம ஆரம்பித்ததே முன்னால் உபனிஷத்துகள்லாம் பார்த்தோம், பகவத்கீதையை பார்த்தோம், விவேக சூடாமணி பார்த்தோம். பகவத்பாதால் பண்ணியதான பிரகரணங்களில் நிறைய ஸ்லோகங்கள் இதுக்கு அர்த்தம் தெரியலேங்கிறதுக்காக இது பண்ணுறதுன்னு ஆரம்பித்தோம். பகவத்பாதாலேயே முக்கியமான ஸ்லோகங்கள், பிரசித்தமான ஸ்லோகங்கள், அவைகள்லேயும் அர்த்தம் தெரியலேன்னு நினச்சிட்டு தர்ஹரி சிவானந்தர்ஹரி இப்படி சில ஸ்தோத்திரங்கள்லாம் திரண்டிருக்கோம். இன்னும் நம்ம அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியதான ஸ்லோகங்கள் சிலது இருக்குது. அதுக்கு ஸ்லோகம் தெரியும், அர்த்தம் தெரியல. தெரியலேன்னு சொல்லக்கூடாது, விஸ்தாரமாக தெரியல. ரொம்ப பேருக்கு அர்த்தம் தெரியும், ஆனால் அதனுடைய விசேஷார்த்தங்கள் தெரியல. அப்படிப்பட்டதான ஸ்தோத்திரங்கள் சிலது இருக்கு. கனகதாரா ஸ்தோத்திரம் எல்லோருக்கும் தெரியும், ஆனால் அங்கம் ஹரே போஷணம் ஆசிதாங்கியம்னு ஆரம்பித்தோம், அதுக்கு என்ன அர்த்தம்னு பதம் பதமாக அர்த்தம் தெரிஞ்சுக்கல. ஸோ அது ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறேன். பஜகோவிந்தம் எல்லோருக்கும் பஜகோவிந்தம் சொல்லிகிட்டே இருக்கோம், ஆனால் அதனுடைய உபனிஷத் அர்த்தம் அதில் என்ன இருக்கு அதை பார்க்கணும். ஷட்பதி ஸ்தோத்திரம், லக்ஷ்மி நரசிம்ம ஸ்தோத்திரம், பஜ பஜ லக்ஷ்மி நரசிம்ஹான பதசரஜ மகரந்தம், எல்லோரும் படிக்கக்கூடியதான ஸ்லோகம், தினந்தோறும் அனுசந்தானக்கூடியதான ஸ்லோகங்கள். ஆனால் அதில் என்ன விசேஷமான ஒரு அர்த்தம் இருக்கு அதை தெரிஞ்சுக்கலாம். தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம், பிறகு சத்யம் ஞானம் அனந்தம் ஆகாசம் பரமாகாசம் கோட்ட பிராங்கண ரிங்கண லோலமன ஆயாசம் பரமாயாசம் அப்படின்னு இருக்கக்கூடியதான கோவிந்தாஷ்டகம், இப்படிப்பட்டதான ஸ்லோகங்கள்லாம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இல்லை வேற ஏதாவது சொல்லுங்கன்னா எனக்கு சொல்ல தயார். ஏன்னா விவகாரம் என்னென்ன, எல்லோருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது, அனுசந்தானம் பண்ணக்கூடியதான ஸ்லோகங்களில் இவைகள்லாம் ஒரு ஆர்டரில் பார்ப்போம். அதுக்கப்புறம் விஜயதசமி வந்த பிறகு பெரிய கிரந்தமாக இது ஒன்று வந்து இந்த ஸ்லோகங்கள் அது வரைக்கும் முடிச்சுட்டு விஜயதசமிக்கு பெரிய கிரந்தம் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ சத்யா அடுத்தது கனகரஹர ஸ்தோத்திரம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லோரும் எப்படி நினைக்கிறாளோ அப்படி. அதுக்கு மேலே யதக்ரதாம்போ நிதி சேது வந்தனக்கரஸ்தலாதக்ரத பர்வதாதிபா பவானி தே லங்கித பத்ம சம்பவ ததாதிவாத்யாஸ்தவ பாவனக்ஷமா அப்படின்னு நேற்று பார்த்தோம். பகவானை அர்ச்சனதோ ஸ்தோத்திரம் துதிக்கிறதோ அல்லது தியானம் பண்ணுறதுன்னா எப்படி இருக்கணும் ஒரு மனுஷன்? பகவானோ அவ்வளோ பெரியவர், அவரை அர்ச்சனம் பண்ணுறதுன்னு யாரால முடியும்? ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி மாதிரி ஒரு ரட்சத்தை இருக்கணும். ராவணனை கொண்டுபிட்டார், இங்கே வந்தார், அதுக்கு பிராமணனை கொண்ட தோஷத்தை போகிறதுக்காக பகவானை பிரதிஷ்டை பண்ணி ராமேஸ்வரத்தில் விசேஷமாக அங்கே பகவானுக்கு அர்ச்சனை பண்ணினதாக ஐதீக்கியம். அந்த இடத்துலையே நிறைய கணரெல்லாம் இருக்குது, அமிர்தங்கள், எல்லா நதிகளும் அங்கே வந்திருக்கான் பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டாக. எப்படி ராமனுடைய பட்டாபிஷேக சந்தர்ப்பத்தில், நாளைக்கு காலமே பட்டாபிஷேகம் நடக்க போகிறது, 300 நதிகள் புண்ணிய நதிகள்லேருந்து தீர்த்தம் கொண்டு வரணுமா, எங்கே போகிறது? குரங்குகளை அனுப்பிச்சா, அது என்ன ஆச்சுன்னா காலமே 5 மணிக்குள்ளே வந்துடணும்னா, வந்த பிறகு தானே அதுக்கெல்லாம் கலசத்தில் வச்சு பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணுறதுக்கு வரணும்னார். வந்துடுதுன்னு 300 புண்ணிய க்ஷேத்திரத்துலேருந்து புண்ணிய நதிகள்லேருந்து வந்துடுதுன்னு சொல்கிறார். நதிகள்லாம் என்ன பண்ணிட்டேன்னா அங்கேயே வந்துருந்தான். அதனால்தான் இன்றைக்கும் ராமேஸ்வரத்துக்கு போனோம்னா அங்கே நிறைய கிணறுகள்லாம் இருக்குது, அந்தந்த கிணறு ஸ்நானம் பண்ணினா ரொம்ப விசேஷம்னு சொல்கிறார். அப்படி அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி அந்த பிரதிஷ்டை பண்ணி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணினார். அப்படிப்பட்டதான ஒரு யோக்கியத்தை இருக்குமையானால் நான் உங்களை பண்ணலாம், ஆனால் அந்த யோக்கியத்தை எனக்கு இருக்கா சொல்லுங்கள் பார்க்கலாம், தெரியலையே. அதே போலயே பகவானை துதிக்கிறது அப்படின்னு ஆரம்பித்தவளை, ஆனால் யாரால் துதிக்க முடியும்? அகஸ்தியரால் துதிக்க முடியும். அகஸ்தியர் துதிச்சார், அங்கேருந்து கைலாசத்துக்கு போய், கைலாசத்துலேருந்து அந்த மயிலிலேருந்து ஆரம்பித்தது பகவானுடைய ஆக்ஞையினாலேயே. நீங்கள் போங்கோ, மதுரைக்கு போங்கோ, நான் உங்களுக்கு தரிசனம் பண்ணுறேன் கொடுக்குறேன்னு சொன்ன பிறகு அங்கேருந்து வரார். வரும்பொழுது விந்த பர்வதத்தை நிறுத்திவிட்டார், என்ன வளராமல் நிறுத்திவிட்டார். நிறுத்திவிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து இப்படியே இருங்கும் சொல்லிவிட்டு அப்புறம் வந்தாராம். அப்படிப்பட்டதான ஒரு சாமர்த்தியம் இருக்குது. அகம்ஸ்தியாயின்னு அகஸ்தியகான்னு சொன்னோம். அப்படிப்பட்டதான அகஸ்திய முனிவர் அவர் துதிக்கிறார். நம்ம சாதாரண மனுஷியாளுக்கு பகவானுடைய துதிக்கிறதுன்னா ஸ்தோத்திரம்னு சொல்கிறதுக்கு ரெண்டு அர்த்தங்கள் லோகத்தில் இருக்க. ஒன்று என்ன, அவித்தியமான குணாபிதானம், இல்லாத குணங்களை ஸ்தோத்திரம் பண்ணும். நீங்கள் இந்திரன் சந்திரன் உங்களை ஸ்தோத்திரம் பண்ணுறது அவனுக்கே தெரியும், இதெல்லாம் நம்மகிட்ட இல்லை, வெறுமனை ஏதோ தலையில் ஐஸ் வைக்கிறான். எதற்காக? ஏதோ காரியமாகணுங்கிறதுக்காக. இது ஒரு ஸ்தோத்திரம்னு லோகத்தில் பார்க்குறோம். அதே விதமாக இன்னொன்று என்ன, குணினிஷ்ட குணாபிதானம், இருக்கிற குணங்களை எடுத்து சொல்கிறது. அது எதற்காக? அவரை துதிக்கிறதுக்காக. அதனால் நாம் க்ஷேமத்தை அடைகிறதுக்காக, காசுன்னு மட்டும் இல்லை க்ஷேமத்தை அடைகிறதுக்காக. இப்படிப்பட்டதான ஒருத்தரும் அவருடைய குணங்களை அறிந்தவனால தானே தெரிய முடியும். பகவானுடைய குணங்கள் யார் அறிந்தாரோ அவர் தானே ஸ்தோத்திரம் பண்ண முடியும். அவருடைய குணங்கள் யாருக்கு தெரியும்? அகஸ்தியர் போன்ற மகாத்மாக்களுக்குத்தான் தெரியும். ஆகையால் அப்படி இருந்தால் நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், எனக்கு அப்படிப்பட்டதான நிலை இல்லையே, நான் என்னமா ஸ்தோத்திரம் பண்ணுவேன்? அதுக்கப்புறம் தியானம் பண்ணணும். தியானம் பண்ணுறதுன்னு பிரம்மதேவர் தியானம் பண்ணியிருக்கார். பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை தியானம் பண்ணியிருந்தாக பவானிதே லங்கித பத்மசம்பவா. பரமேஸ்வரா லங்கித பத்மசம்பவா, மகாதேவ சாட்சாத் பிரம்மதேவர் இருக்காரே, அவரவர்த்தியா நான் இருந்தேனையானால் நானும் தியானம் பண்ணுவேன். ஆனால் அந்த நிலைகள் ஒன்றும் எனக்கு இல்லையே, நான் தியானம் பண்ணவும் தெரியல, அர்ச்சனை பண்ணவும் தெரியல, ஸ்தோத்திரம் பண்ணவும் எனக்கு தெரியல, என்ன பண்ணுறது? ததாசி வாத்தவ பாவனக்ஷமா. அப்படி இருந்தால் தான் உங்களை தியானம் பண்ண முடியும். அப்படி இல்லாததுனால அர்ச்சனை பண்ணுறதோ தியானம் பண்ணுறதோ பூஜை பண்ணுறதோ எனக்கு தெரியாதப்பா. ஆகையால் என்ன கேட்குறேன்? தபபாதம் புஜ பக்தி மேவதேஹி. அது முன்னால் ஸ்லோகத்தில் சொன்னார், அசனம் கரளம் கல்லாபோ வசனம் தர்மஜ வாகனம் மகோட்சா தவதாத்யதிக்கும் மமதாத்யதிக்கும் கிமஸ்தி சம்போ பதபபாதம் புஜ பக்தி மேவதேஹி அப்படின்னு உங்கள்டைய பாதத்தில் பக்தியை மட்டும் கொடுங்க, நான் இதை ஒன்றும் கேட்கலை. ஏன்னா எனக்கு ஸ்தோத்திரம் பண்ண முடியல, அர்ச்சனை பண்ண முடியல, தியானம் பண்ண முடியல. உங்கள் பக்தி இருந்தால் மனசால் அப்படியே உங்களையே நினச்சுண்டு ரமிச்சுண்டு இருப்பேன் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணினார். அடுத்த ஸ்தோத்திரத்தில் இப்போ என்ன சொல்கிறார், என்ன ஸ்தோத்திரம் முடியாது பூஜை பண்ண முடியாதுங்கிறல, ஏன் மஞ்சள் பூனை பூஜை பண்ண முடியாது அப்படின்னு கேட்குறீரா? பாருங்க, நதிபிர்நதிபிஸ்வமீச பூஜா விதிபிர் தியான சமதிபிர்நதுஷ்டா. ஹே பரமேஸ்வரா, யாராரோ எவ்வளவோ நமஸ்காரம் பண்ணுறா, ஸ்தோத்திரம் பண்ணுறா, பூஜை பண்ணுறா, அவளிடத்தில் நீங்கள் நிஜமாக திருப்தி அடைஞ்சா போல தெரியலையே. ஆனால் எப்படி நீங்கள் திருப்தி அடைஞ்சிருக்கள்? தனுஷா முசலே நிர்வா வதத்தே கிபிரீதிகரம் ததா கரோமி. சாதாரண மனுஷியால் மாட்டது இல்லை, ஒருத்தர் உங்களை வில்லால் அடித்தார் அதை எடுக்கு, ஒருத்தர் ஓலகையால் போட்டார் அதையும் எடுத்துட்டுருக்கு. தனுஷா முசலே நஜாத்ம பிர்வா, கல்லால் அடித்தார் அதை ஒசத்தியாக நீங்கள் எடுத்துட்டுருக்கு. உட்பத்தை போட்டு பூஜை பண்ணினா உங்களுக்கு ஒன்றும் ரிசல்ட் ஒன்றும் தெரியல நமக்கு. தினமும் இப்படி பண்ணிட்டு இருக்கோம், ஒன்றும் தெரியலையே. உங்களை எப்படி பூஜை பண்ணுறதுன்னு பூஜை வழியே டவுட்டாக இருக்குது. பூஜா பத்திரிகைகள்லாம் பார்த்தாச்சு, வேதங்கள்லாம் பார்த்தாச்சு, தர்மசாஸ்திரங்கள்லாம் பார்த்து, ஆனால் என்ன தெரியலேன்னு தெரியல. புட்பத்தை போட்டான் ஐயாவத்தான், அவரை எரிச்சு விட்டுருந்தீங்க. அரவிந்த மசோ கஞ்சா சூசஞ்ச நவ மல்லிகா நீலோத்பலஞ்ச பஞ்சைதே பஞ்சபாணத்ய சாயகான மன்மதன். அவர் வந்து தாமரை பூ போட்டார், அசோக புஷ்பம் போட்டார், மல்லி புஷ்பத்தை போட்டார் உங்கள் மேலே, மாம்பூ புஷ்பத்தை போட்டார், இப்படிப்பட்டதான புஷ்பங்கள்லாம் அல்லி புஷ்பத்தை போட்டார். இவைகள்லாம் உங்கள் மேலே போட்டால் நீங்கள் பூஜை எடுத்துக்கணுமா வேண்டாமா? எடுத்துக்கணும் சுவாமி. ஏன்னா புஷ்பங்கள்னாலே என்ன போட்டிருக்காரு உங்களை, புட்பங்கள்லாம் அடிக்கலை, உங்க மேல போட்டார், நீங்க அதை எடுத்துட்டு ஓஹோ நம்ம மேல புட்பம் போட்டிருக்காங்க இவன் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு அவர் ஆசீர்வாதம் பண்றதை விட்டு மூணாவது கண்ணை திறந்து என்ன ஆச்சுன்னு இருக்கிற இடம் தெரியல. புட்பத்தை போட்டவருக்கு இந்த கதியா இருக்குன்னு, நான் புட்பத்தை போட முடியுமா இப்ப, நான் உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சுவாமின்னு, நீங்க இப்படி பண்றல, இப்படி ஒண்ணு பயமா இருக்கே என்ன தெரியலன்னு. ராமாயணத்துல குகன் இருக்காரோ இல்லையோ அவர் அங்க வந்திருக்கார். கங்கை நதியை தாண்ட வைக்கணும்னு கருத்துக்காக நான் போட்ல ஏறேன்னார். குகன் பண்றாருன்னா நோன்னு சொல்ல முடியாதே, என்ன சகோமண்டலத்துக்கும் அதிபதியா தசரதன் இருக்கார், சக்கரவர்த்தி திருமகன், அவரும் பக்தி இருக்கு ராமநடத்துல. ஆனா என்ன பண்ணினார், ராமன் வந்து போட் ஏறுறதுக்காக கிளம்பினார், காலை எடுத்து வைக்க போறார், இருங்கோண்டம் என்ன சுவாமின்னர், முதல்ல நான் கிளம்பிடுறேன்ட்டார். எதற்காக கால் அலம்பணும் நீங்க அப்படின்னு கேட்டா, ஆமா கால் அலம்பித்தான் ஆனா அப்புறம்தான் வருவேன்னர், போட்ல விடுவேன்னர். ஏன்னு நீங்க இதுக்கு முன்னால போயிருக்கீர்கள், கல்யாணம் ஆகிற சந்தர்ப்பத்தில், கல்யாணத்துக்கு முன்னால அந்த இடத்துல அகல்யான்னு ஒரு அம்மா இருந்தா, கல்லாயிட்டு இருந்தா, அந்த கல்லா இருந்த அம்மா உங்களுடைய பாத தூளி விழுந்ததுமே ஒரு பெண்ணா மாறிவிட்டா, அழகான பெண்ணா மாறிவிட்டா, கல்லு பெண்ணா மாறித்துன்னு எனக்கு இருக்கிறது போட்டு ஒண்ணுதான், அதில் நீங்க காலை வச்சுன்னா வெறும் தூசி விழுந்த வராது, காலையே வைக்கிறேங்கிறது. அந்த போட்டும் ஒரு பெண்ணா மாறிடுச்சுன்னா என் கதை என்ன நாளைக்குட்டான் விவகாரம் முழுக்க. அதனால என்ன பண்ற, முதல்ல உங்க காலை நீட்டா ஆரம்பி, ஒரு மணல் கூட அதுல இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் நான் ஏற்றுப்பேன் நிறையா ராமச்சந்திர பிரபு, வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்றாரு. விசேஷமாக அந்த ராம பாத ரஜஸுக்கு அவ்வளவு விசேஷம் இருக்கு அப்படின்னு ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்கு வால்மீகி ராமாயணத்துல விசேஷமா சொல்லியிருக்கார். ஏன் சொல்ல வந்தேன்னா, அது மாதிரி சுவாமின்னு புட்பத்தினால பகவான் மன்மதன் பூஜை பண்ணினார், அந்த பூஜை பண்ணினதான மன்மதன் நீங்க எரிச்சுபிட்டீர், எனக்கு புட்பம் தொட்டாலே பயமா இருக்கு, பரமேஸ்வரன் இடத்துல புட்பத்தை போடலாமான்னு பயமா இருக்கு, கோபம் வந்துருமோ பயமா இருக்கு. சரி வேற என்னமா அர்ஜுனர், அர்ஜுனன் என்ன பண்ணினார், பாசுபதாஸ்திரத்துக்காக தபஸ் பண்ண ஆரம்பிச்சார். உலகத்துல மற்றவர்களிடத்துல இல்லாத ஒரு அஸ்திரம் இருந்தால் அந்த அஸ்திரத்தினால ஜெயிக்கலாம் யுத்தத்துல, அப்படித்தானே. அவள்கிட்ட இல்லாதான ஒரு விஷயம் நம்மகிட்ட இருக்கமையானால் அதனால ஜெயிக்கலாம் எனக்கூடியதான அபிப்பிராயத்துல. துரோணாச்சாரியர் இதுவரைக்கும் யாருக்கும் சொல்லி கொடுக்காததான ஒரு அஸ்திரம் எப்படி இருக்குன்னா, துரோணாச்சாரியர்கிட்ட தான் எல்லோரும் வாஸ்டர், யாரு பாண்டவாள் கௌரவாள் எல்லோரும் 105 பேரும் அவள்கிட்ட தான் வாஸ்டர். அவர்கிட்ட வாசிக்காம யுத்தம் பண்ணினதுன்னு சில பேர் தான் இருந்துட்டு இருக்கா, அதுல கர்ணன் ஒருவர். இது எல்லோரும் என்ன பண்ண, துரோணாச்சாரியிட்ட வாஸ்தவா தான், ஆகையால் அவள்கிட்ட என்ன அஸ்திரம் இருக்குன்னு இவாளுக்கு தெரியும், இவாள்கிட்ட என்ன ஆற்றல் இருக்குன்னு அவளுக்கும் தெரியும். அகல் விவகாரம் என்ன, நம்ம ஒரு அஸ்திரம் போட்டா இந்த அஸ்திரத்துக்கு எதிராக இருக்கக்கூடியதான அஸ்திரம் எது போடணும்னு எல்லாம் தெரிஞ்சவாளா இருந்துட்டு இருக்கா, ஆகையால் என்ன தெரியணும்னு அவள்கிட்ட இல்லாதான ஒரு அஸ்திரத்தை பாதிக்கணும். அப்ப என்ன, அந்த அஸ்திரம் போட்டேன்னா அவளுக்கு அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது, அப்படி முழிச்சுட்டு இருப்பா, நமக்கு சீக்கிரமா பண்ணிவிடலாம் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல அர்ஜுனன் என்ன பண்ணினான்னா, அந்த வனவாசம் இருக்கிற காலத்துல பாசுபதாஸ்திரத்தை சம்பாதிக்கணும், பரமேஸ்வரனோட அனுகிரகம் தேவை அப்படிங்கிறதுக்காக அவர் போனார். பரமேஸ்வரன் இந்த தபஸை கவனிச்சு பார்த்தார், தபஸை கவனிச்சு பார்த்துட்டு இவனை நம்ம பரீட்சை பண்ணி அதற்கு பிறகு இவனுக்கு யோக்கியத்தை இருந்தா கொடுக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு என்ன பண்ணினார், இவருக்கு ஒரு பன்னியை அனுப்பிச்சு விட்டாராம் மாயினால. அந்த பன்னி வந்து இவர் தபஸ் பண்ற இடத்துல இவருக்கு எண்ணிட்டே இருந்தது. இவன் எப்படிப்பட்டவன், சத்ரியன், சாதாரண மனுஷாலா பிராமணாலா இருந்தா போனா போறதுன்னு அந்த இடத்த காலி பண்ணி இன்னொரு இடத்துக்கு போவோம், நமக்கு யாராவது கலாட்டா பண்ணினான்னா நம்ம அவ்வளோ சண்டை போடுறது இல்லை, என்ன சார் துஷ்டனோட ஒன்ப துஷ்டனை தூர வழக்குன்னு நம்ம பாட்டுக்கு வேற எங்கேயாவது போயிட்டே இருப்போம். ஆனா சத்ரியன் உடம்புல அந்த ரத்தம் இருக்கோ இல்லையோ என்ன பண்ணினான், இப்படி நீ எங்க பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு கையில அம்பு இருக்குன்னு எடுத்தான் போட்டான். பரமேஸ்வரன் என்ன பண்ணா, சரியான தருணம் நினைச்சுட்டு அவரும் ஒரு அம்ப போட்டார், இந்த ரெண்டு அம்பும் ஒரே க்ஷணத்துல வந்து அந்த பன்னியை அடிச்சுடுது. இப்ப என்னாச்சுன்னு பன்னி அடிச்சதுமே இவர் பார்த்தார், நம்ம ஒரு அம்பு போட்டோம் இது பரவாயில்ல, இன்னொரு அம்பு விழுந்திருக்கே யார் வந்து போட்டா அப்படின்னு பார்த்தார். பார்த்தா அங்க ஒரு வேடம் நிக்கிற, யாரப்பா நீங்க இந்த அம்புன்னு அந்த வேடம் நேரம் வந்து இந்த பண்ணியை தொடாதீங்க, நான் போட்ட அம்பு தான் அந்த கொண்டது. வேட வேட்டை ஆடுறதுல ஒரு அதுல ஒரு ரூல் இருக்கு, அவளுக்கு எல்லாருக்கும் ரூல் இருக்குன்னு, நான் முதல்ல போட்டேன் என் அம்பு தான் தச்சிருக்க, என் அம்புனால தான் அதை விட்டுருக்கேன், ஸோ இப்போ அது எனக்கு சேர்ந்தது உமக்கு சேர்ந்தது இல்லைன்னா அது பாட்டுக்கு அது காட்டில் இருக்குது, அது பாட்டுக்கு அது போயிட்டு இருக்கு. அதை ரெண்டு பேரும் அடிச்சு விட்டு இது எனது உனது சண்டையில் ஆரம்பிச்சிருக்கா. இவர் சொன்ன இதை பாருங்க, உங்க அம்பு முன்னால் தைச்சதுக்குங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப், ரெண்டும் அட் தி சேம் டைம் அடிச்சிருக்கு, ஒரே கணத்தில் ரெண்டும் அடிச்சிருக்கு, அது எனது. நீங்க எங்கள நீங்க என்ன பண்ண போற, நான் என்ன பண்ண போறேங்கிறது அப்புறம். நீங்கெல்லாம் அதை ஹிம்சம் பண்ணி சாப்பிட போற எல்லா மாம்சத்தை சாப்பிட போறதில்லை, நானும் அதுக்காக தான் அடிச்சிருக்கேன். ஆயால் இது எனக்குத்தான் சேரணும், என் நம்ப அடிச்சிருக்கேன். இவன் கிளைம் பண்றதா தான் நானும் சண்டை போடுவேன், உமக்கு இல்லைன்னு. இவ ரெண்டு பேருக்கு என்னாச்சு, பண்ணியை விட்டா ஒருத்தர் சண்டை ஆரம்பிச்சுட்டா எப்படி சண்டை வரும் பாரு. லோகத்துல விவகாரம் அப்படின்னா எதுக்கோ ஆரம்பிப்போம், வேற எதுக்கோ சண்டை வந்துடும். அதான் எப்ப கேப்பா இருக்கணும், சண்டை வரும்பொழுது நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா பேசாம இருக்கணும். அதுதான் முக்கியமான விவகாரம். யாராவது ஒருத்தர் கத்த ஆரம்பிச்சிருந்தா நீங்க அடங்கி விடுங்க. அது ஒன்றும் மான பிரச்சனை இல்லை, கௌரவ பிரச்சனை இல்லவே. ஏன்டா நல்ல வழி ஏன் தெரியுமா, அவரும் பேசி நீங்களும் பேசி ஒருத்தர் ஒருத்தர் இந்த சண்டை போடுறப்ப இன்னொருத்தர் என்ன பேசுறாருன்னு இவர் கவனிக்க மாட்டார், இவருக்கு தோணித்து பேசிட்டே இருக்கணும். என்ன நம்மகிட்ட ஸ்டாக் எல்லாம் அனுப்பிச்சு விட்டுறோம், இதுவே விவகாரமே தவிர அவர் என்ன சொல்றார் அதை நமக்கு தகுந்ததாக பதில் சொல்வோம். நம்ம கேட்டு பதில் சொல்றதுங்க விவகாரம் இல்லை. நடுவில் ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கும், இந்த வார்த்தை நீ எப்படி சொல்லலாம், நீ அந்த மெயின் சண்டை போயிடும். என்ன போய் இந்த வார்த்தைகள்லாம் இப்படி ஏதாவது சண்டை நடக்கும். இது போல விவகாரம் என்ன ஆயிடுச்சுன்னு, இப்ப பண்ணியை விட்டா அது பாட்டுக்கு விழுந்து கிடக்கிறது. இவ ஒரு 15 நாள் யுத்தம் பண்ணினா சார், பகலும் ராத்திரி இவரும் விடலை அவரும் விடலை. அர்ஜுனனுக்கு ஒரு ஆச்சரியம் வந்துருது, ஏன்னா இத்தனை அஸ்திரங்கள் நம்மகிட்ட இருக்கக்கூடியதான சகல அஸ்திரங்களும் போட்டிருக்கோம், இந்த வேட நானும் அத்தனையும் தேர்ந்து அதுக்கு மேலே யுத்தம் பண்ணிட்டு இருக்கானே, யாரப்பா இவர் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அஸ்திரம் போட்டு. அதுக்கப்புறம் வேற ஒன்றும் கேட்க அங்கே இடம் இல்லை, ஏன்னா யுத்தம் மேலே விழுந்துட்டே இருக்கு. பார்த்தானா என்ன ஆச்சு அப்படின்னு நினைக்கிற காலத்தில் பகவான் போட்டதான அஸ்திரம் அது மேலே அடிச்சுட்டு, இத்தனை வரைக்கும் இந்த வேலை விழாமல் தடுத்துட்டே இருந்தா தெரியாம ஒன்று அடிச்சு பட்டது கீழே விழுந்து மயங்கி போயிட்டான். ஒரு 10 நிமிஷம் ஆனதுமே முழிச்சுட்டான். முழிச்சதுமே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தா பரமேஸ்வரன் அந்த வேட ரூபத்தில் இல்லையா, பரமேஸ்வரத்தில் ரிஷப வாகனத்தோட அம்பாளோட இருந்திருக்காரு தர்சனம் கொடுத்தார். அப்போ சொன்னார், ஆடாதான் நான் அப்போவே சந்தேகப்பட்டேன், ஏன்னா இத்தனை நாள் என்னோட சண்டை மல்லு கட்டுறான்னா யாரோ ஒரு பெரியவராக தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லி, ஏன் என்ன அடிச்சு அப்படின்னு கேட்டார். என் பண்ணி எனக்கு கொடுக்கல அதனால அடிச்சேங்கிறார் அவர், அது இருக்கட்டும் இப்போ சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுமே நீங்கள் ஏன் தபாசை பண்ணினீன்னார். இது போல் அஸ்திரம் வேணும்னார். அதுக்கப்புறம் அந்த பாசுபத் அஸ்திரத்தை கொடுத்தார், அதை வாங்கி வச்சுட்டார். ஆனால் பாரத யுத்தம் முழுக்க பாசுபத் அஸ்திரத்தை உபயோகப்படுத்தலை, தூரம் பண்ணியும் என்னடா அந்த அஸ்திரத்தை உபயோகப்படுத்த வேண்டியதான சந்தர்ப்பமே வரல. பிரம்மாஸ்திரமே கடல் தான் உபயோகப்படுத்தின, 100 பேரையும் கொன்ன பிறகு அதுக்கப்புறம் அஸ்வத்தாமா வந்து உப பாண்டவாளை கொன்ன சந்தர்ப்பத்துல நாளைக்கு சூரியோதயம் ஆறுள்ள அந்த அஸ்வத்தாமாவை இந்த கொன்னதவரை நான் கொன்று விடுறேன்னு யுத்தம் பண்ணி போன பொழுது அப்புறம் அஸ்வத்தாமா பிரம்மாஸ்திரத்தை உபயோகப்படுத்தினான். அப்ப பிரம்மாஸ்திரம் தேவைப்படனா அதுக்கு பிரதியா பிரம்மாஸ்திரம் போடலைன்னா என்ன ஆகும்னு அந்த இது கெட்டு போயிடும், கொண்டு போடும் இவாடை. அதனால என்ன இவர் பிரம்மாஸ்திரத்தை போட்டார். ரெண்டு பிரம்மாஸ்திரமும் ஆகாசத்துல மோதிண்டே இருக்கு, அது மோதிண்டே இருக்கு, உலகம் முழுக்க பத்தின் எறிகிற சந்தர்ப்பம் என்ன பண்றதுன்னு தெரியல. தேவதைகள்லாம் ஆச்சரியப்பட்டு போடுறா என்ன பண்றதுன்னு. பகவான் கிருஷ்ண பரமாத்மா சிரிச்சு என்ன பண்ணார், உன் பிரம்மாஸ்திரத்தை நீ பின்னால வாங்கிக்கோன்னு. அர்ஜுனனை கேட்க மாட்டேன்ட்டான், பகவான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. ஏன்டா நான் பின் வாங்கினேன்னு அது என்ன கொண்டு விடும், நீங்கள் வந்து நீங்கள் பாட்டுக்கு சிம்பிளாக சொல்லிவிட்டேன் என்ன விவரம், ஆ பின்னால் வாங்கிக்கோன்னு என்ன பண்ணுறதுன்னு. இல்லைன்னா அவனுக்குன்னு அங்கே பார்த்தா அவருக்கு போட தான் தெரியுமே தவிர உபசம்ஹாரம் தெரியாதான் அஸ்வத்தாமா, என்ன பண்ணுறதுன்னு. அப்போ வசிஷ்டர் இங்கே வந்தார், என்ன பண்ணினான்னு, ரெண்டு கையிலையும் ரெண்டு பிரம்மாஸ்திரத்தை வச்சுட்டு சாப்பிட்டார். அஸ்திரத்தை சாப்பிடுவார், அம்ப சாப்பிடுவார்னார், அவர் எதையும் சாப்பிடுவார் வாரம் முழுக்க ரெண்டா ஆச்சுனார். இப்படித்தான் அஸ்திரமானது முடிஞ்சதே தவிர பிரம்மசிரோ அஸ்திரத்தை பிரதியே கிடையாது. அப்படி அந்த அஸ்திரத்தை போட்டவர் அது ஆச்சு, அதுதான் கடைசியில் போட முடிஞ்சது. அதுக்கு முன்னால் இருக்கிற அஸ்திரங்கள்லாம் ஒன்றும் அவைகளோடய முடிஞ்சு போயிடுது. அதுக்கு மேலே இருக்கக்கூடியதான சிவாஸ்திரம் பாசுபதாஸ்திரம், அந்த பாசுபதாஸ்திரத்துக்கு உபயோகப்படுத்த வேண்டியதான சந்தர்ப்பமே வராமல் போயிடுது. பாரத யுத்தத்தில் ஏன் சொல்ல வந்தேன்னா, அப்படி பாசுபதாஸ்திரம் போடும்போது இவர் என்ன பண்ணினாரா, தன்னுடைய வில்லுனாலேயே அடித்தாராம் பரமேஸ்வரன். அந்த வில்லால் அடித்ததுனால தான் அந்த லிங்கம் இருக்கு பார்த்தல, லிங்கத்தில் ஒரு கோடு விழுந்துடுது, அவருடைய நெத்தியில் ஒரு கோடு விழுந்ததான். அதனால தான் பரமேஸ்வரனுடைய லிங்கத்திலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு இருக்கணும், அதுக்கு பார்த்த பிரகாரம்னு பேர். அந்த கோடு இருக்கக்கூடியதான சிவலிங்கத்துக்கு பார்த்த பிரகாரம்னு இது. அப்படிப்பட்டதான சிவலிங்கமாக இருந்தது ரொம்ப வசதி அப்படிங்கிற. ஏன்னா இந்த சால கிராமத்தில் எந்த வசதி, இது எந்த சால கிராமம், இது மகாவிஷ்ணுவா, இது சுதர்சனனா, இது எப்படின்னு சால கிராமத்தை கண்டுபிடிக்கிறது, அது ஒரு சாஸ்திரம். ரத்னத்தை எப்படி கண்டுக்கிறது, ரத்னம் டைமண்ட் கரெக்ட் ரத்னமா இல்லையாங்கிற போல, எது லிங்கங்கள்லாம் என்ன லிங்கம், ஸ்வயம்பூலிங்கமா, மரக்கத்த லிங்கமா, சில இடத்துல மரக்கத்த லிங்கம் இருக்கும், ரொம்ப வசதி அது. இங்கே காரணேஸ்வர் கோவில் இருக்குன்னு சொல்கிற மரக்கதலிங்கம் பாலம் வெட்டலையானால் மேலே வெளுப்பாக இருக்கும், அந்த லிங்கத்தில் பால் விழுந்து விழுந்த சந்தர்ப்பத்தில் அப்படியே பச்சை கலரில் இருக்கும், மறுபடியும் கீழ் வந்துன்னா வெளுப்பாக இருக்கும். அதை பார்க்கலாம், சாதாரணமாக அபிஷேகமே பண்ண மாட்டவங்க எதிர்க்க. ஏன்னா அது பண்ண அந்த மரக்கதலிங்கமானது அவ்வளோ, அது என்ன சில கோடி விலை, அது சின்ன மரக்கதலிங்கம் ஒரு மோதிரத்தை போட்டுக்கிறதுக்கு அது 30,000-40,000 அவ்வளோ பெரிய லிங்கம் மரக்கத்தில் இருந்தால் எவ்வளோ இருக்கும் பாருங்க. அதனால் சாதாரணமாக அபிஷேகம் பண்ண விட மாட்டா, பண்ணினாலும் திரை போட்டுருவான், விவகாரம் என்னென்ன அப்படி விசேஷமாக இருக்குது. அதில் இந்த பார்த்தனால் அடிக்கப்பட்டதான லிங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அர்ஜுனன் அடித்ததான லிங்கம், அது பார்த்த பிரகாரம்னு பேர். இப்படி வில்லால் அடித்தான், ஆனால் அவனுங்க வந்து ஸ்தோத்திரம் பண்ணி அவசத்தியாக தலையில் வச்சுட்டு அவருக்கு உங்களுடைய அஸ்திரத்தையே கொடுத்தளே பரமேஸ்வர, நான் என்ன புட்பத்தில் பூஜை பண்ணினா மன்மதனை ஒரு மாதிரி கவனிச்சுட்டேன், அடிச்சதானே இவரை கவனிச்சுருக்கு, நான் என்ன பண்ணுறது, எப்படி பூஜை பண்ணுறது, நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், பயமாக இருக்கே, நான் எப்படி பூஜை பண்ணுறது அப்படிங்கிறார். நொதை பேர் நொதை பேர் ஸ்வமீஜ பூஜா விதி வித்யாதி விதி வித்யாதி வித்யாதி சமாதி பெர்ண துஷ்டா விதிபிஹி தியான சமாதி பெர்ண துஷ்டா. எப்படி தனுஷா, இந்த தனுஷனால தான் எப்படி அந்த வில்லு அடித்தா நீங்கள் சந்தோஷப்பட்டிருக்கீங்க. பரமேஸ்வரா உங்களை என்ன சொல்றது, எந்த புஷ்பத்தினாலும் உங்களை பூஜை பண்ணுவேன், நீங்க அடிச்சா சந்தோஷப்பட்டிருக்கலை, நான் என்ன பண்றது, முசலேனா. அதே போல என்னிடத்துல வில்லு இல்லை, ஆனா இன்னொரு பக்தர் என்ன பண்ணியிருக்காரு, உலக்கையால் அடிச்சாராம் பரமேஸ்வரன், அதையும் தாங்கண்டேன்னு ஒரு கதை இருக்கு. 64 நாயனார் தெரிஞ்சிடல. அதுக்கப்புறம் சாக்கிய நாயனார்னு ஒரு நாயனார், அவர் என்ன பண்ணினார், அவர் சமணர்கள் இருந்ததான சந்தர்ப்பம், அந்த சந்தர்ப்பத்துல சமணர்கள் நழுக்க ஆடிட்டு இருந்தா ஆட்சி பண்ணிட்டு இருந்தா, அந்த சமணர்கள் பௌத்தால் இருக்கிற காலத்துல யாரும் நம்ம தெய்வங்களை பூஜை பண்ணப்படாதுன்னு விசேஷம் இருந்தா, அப்படி நாஸ்திகாளுடைய காலம் எவ்வளவு இருந்தது, இப்பதான் நாஸ்திகர் நாஸ்திகருங்கிறோம், இப்ப இருக்கிறவள்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு மேக்சிமம் உங்களை பயமுடுத்துவான், பூனால் அறுதுமேமா கூச்சுக்குடுமையை கட் பண்ணுவேங்கிற, அவ்வளவுதான் பண்ண முடியும். ஆனா ஒரு காலத்துல என்ன, அடிச்சா மனுஷியால பார்த்தா அடிச்சா உதச்சா அப்படி எல்லாம் இருந்தது. ஆனா அந்த சந்தர்ப்பத்திலையும் இருந்திருக்கா, பக்தாள் இருந்துட்டு இருக்கா, இல்லாம இல்ல. இந்த சாக்கிய நாயனார் என்ன பண்ணுவார், தினந்தோறும் என்ன பண்ணுவா, பரமேஸ்வரத்துல கல்ல வீசுவார். ஏண்டா உள்ளூர மனசுல நான் புட்பத்தை போடுறேங்கிற எண்ணத்துல கல்ல வீசுவாராம், அவளுக்கு என்ன தெரியும், கல்லன்னா வீச்சுட்டு இருக்கார், சரி அப்படி விட்டுருக்கா, என்ன சிவ பூஜை பண்ணப்படாது அப்படின்னு நினைச்சுட்டு அவர் கல்ல வீசுட்டு இருக்கான்னு விட்டாளாம். ஆனா பரமேஸ்வரன் உள்ளூர மனசுல வருத்த பண்ணிட்டு கல்லாலேயே பகவான பூஜை பண்ணினாராம் சாக்கிய நாயனார் அப்படின்னு அவருடைய நாயன்மாருடைய சரித்திரங்கள்லாம் விசேஷமாக இருக்கு. அப்படிப்பட்டதான் தனுஷா முசலே நிர்வா வதத்தே பிரீகரம் ததா கரோமி, உங்களுக்கு எது பிரியம்னு சொல்லுங்க அதுக்கு தகுந்தா போல நான் பண்றேன். கல்லால் எழுத்தும் கை வில்லாட்டில் தூங்கினாலும் கனி மதுர சொல்லால் துதித்தும் அப்படின்னு விசேஷமாக தாய்மானவர் பாடிட்டு இருக்கார். அப்படி கல்லால் அடித்தவரையும் நீங்கள் காப்பாத்தின்றிருக்கல சுவாமி, ஆகையால் பூஜை உங்களுக்கு எப்படி பண்ணுறது எனக்கு தெரியலையே, வில்வத்தினால பூஜை. ஏகஞ்ச வில்வம் சலிலம் சக்கிஞ்சது சமர்ப்பிதம் சங்கரமூர்த்தி பக்தியா, ஒரே ஒரு திரிதளம் திரிகுணாகாரம் திரிநேத்திரம் அப்படின்னு ஒரே ஒரு வில்வத்தை பரமேஸ்வரன் தலையில் வச்சு ஒரு உத்தரணி ஜலத்தை போட்டால் போகிறோம், பக்தியோடு போட்டால் போகிறோம்னு சொல்கிறா. அனப்பா இருக்கு என்ன, என்னை புட்பங்களெல்லாம் போட்டால் எனக்கு எப்படி பூஜை பண்றது புராணங்கள்ல இப்படியும் அப்படியும் இருக்கு, என்னப்பா சொல்வேன், தனுஷா முசலே நஜாஸ்ம பெர்வா வதத்தே பிரீதிகரம் ததா கரோமி. ஹே பரமேஸ்வர நீங்க பிரத்யட்சமாய் நீங்க சொல்லுங்க, ஏன்னா வேற யார் சொல்ற நம்பரா போல இல்லை, ஏன்னா இப்படின்னா இருக்கு, ஆகையா நீங்க வந்து சொல்லுங்க அதுக்கு தகுந்தா போல நான் பண்றேன் அப்படின்னு பகவான பிரார்த்தனை பண்ற. அதுக்கப்புறம் பகவான பூஜை பண்றதுக்குன்னா என்னன்னு அவருக்கு இது வேணும்னு பொருளை பத்தி இல்லை, எவ்வளவு பொருள் இருந்தா நிறைய பொருள் இருந்தா சந்தோஷப்படுவார்னு இல்லை, சரியான ஒரு மனசு இருக்கணும், உள்ளூர மனசு சுத்தமா இருக்கணும், அகத்தில் இருக்கிறது தான் முகத்தில் காணப்படும். தெளிவாக இருக்குன்னா உள்ளூர சந்தோஷமாக இருக்காருன்னு அர்த்தம். அந்த மனசில் ஒரு சாந்தி ஒரு தாந்தி அவைகள் இருந்தால் பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவார். நீங்கள் நிறைய கடையில் இருக்கிற எல்லா பழத்தையும் கொண்டு வந்து வச்சோ, இல்லை கடையில் இருக்கக்கூடியதான அடுக்கி வச்சுருக்கக்கூடியதான ஸ்வீட்டெல்லாம் வாங்கி வச்சோ பகவான் கேட்கல. ஆனால் அவர் என்ன கேட்குறார், உங்கள் மனசு தூய்மையாக இருக்கா, சுத்தமாக இருக்கா, அதில் ஆசைகள் இல்லாமல் இருக்கா, யார் மேலும் கோபம் இல்லாமல் இருக்கா, குடிய மட்டும் இன்னொருத்தருக்கு சகாயம் பண்ணிகிட்டே இருந்தீங்க, இன்னொருத்தர் வாங்கிக்கிறது இல்லை, நீங்கள் பண்ணணும், உங்களால் முடிஞ்சதான சகாயம் பண்ணிக்கொண்டே இருக்கணும், எல்லோருக்கும் எதையும் எதிர்பாராமல் தான் மனுஷியாளுக்கு முக்கியமாக வேண்டியது. எப்போ பாரு என்னால் இன்னொருத்தருக்கு என்ன தொண்டு பண்ண முடியும், அது யோசனை பண்ணி பார்த்தீங்களா. நம்ம வந்து மரங்கள்லாம் நமக்கு நிழலை கொடுக்கறது, நீங்கள் என்ன கொடுத்த மரத்துக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. மாமரமெல்லாம் நிறைய பழங்களை கொடுத்துருக்கு உங்களுக்கு, நீங்கள் மாமரத்துக்கு என்ன கொடுத்த, என்னைக்காவது ஒரு வாழை ஜலத்தை விட்டுருக்கலா, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அந்த மரங்கள் பட்சிகளுக்கு நிறைய இருக்கிறது கூடு கட்டிக்கிறதுக்காக இடம் கொடுத்துருக்கு. நம்ம ஏதாவது பண்ணியிருக்கோமா, நம்ம ஆத்துக்குள்ள ஒரு சின்ன பூச்சி வந்துருந்தா அதை விரட்டி அனுப்புகிறோம், பூச்சி கூட வரப்படாது, ஏன்னா உங்கள் வீடா, அது உள்ளே வரவே படாது, அது என் வீடுனர் கரப்பு வந்து அதை முதல்ல அதை பேகான அடித்து அது போயிடணும், இங்கே ஒன்றும் இருக்கப்படாது, நான் ஒத்தந்தான் இருக்கணும். என்ன சார் மனுஷனுக்கு விவகாரம், உலகத்தில் பாருங்கள் ஒவ்வொன்றும் எவ்வளோ சகாயம் பண்ணுறது, நதி வல பிரவகிச்சுட்டே இருக்கு, எவ்வளோ ஜலம் நீங்கள் எடுத்துன்னு போனாலும் அது வேண்டாம் என்னுடைய ஜலத்தை எடுத்துன்னு போகாதேன்னு சொல்கிறதா. பழைய நாளெல்லாம் வீட்டில் தீர்த்தம் வராதா வராது, கிராமாந்தரத்தில் என்ன பண்ணுவா, ஆற்றுலேருந்து குடத்தை எடுத்துன்னு போய் ரெண்டு குடம் ஜலம் அங்கேருந்து கொண்டு வருவா நதியிலேருந்து. அத்தனை பேர் குடத்தில் குடத்தில் ஜலம் எடுத்துன்னு வந்தாலும் அந்த நதியானது ஏன் என் ஜலத்தை எடுத்துன்னு போனேன்னு சொல்லித்தா. ஒருத்தர் சின்ன சொம்புல எடுத்துன்னு போறார், ஒருத்தர் பெரிய குடத்துல எடுத்துன்னு போறார், இவாளுக்கும் கொடுக்கறது அவளுக்கும் கொடுக்கறது. இப்படி உலகத்துல எல்லாமே பாருங்க, ஒரு மனிதனை தவிர எல்லா உருப்படியும் மனுஷியாளுக்கு வேண்டியதான சகாயம் பண்ணி கொண்டே இருக்கு, எல்லோருக்கும் பண்றது, யாருக்கையும் சகாயம் வாங்கி கொள்ளாமல் எல்லாம் எனக்கே நீங்க பண்ணுங்கன்னு சொல்றது இந்த மனிதன் ஒத்தந்தான். நன்னா யோசனை பண்ணி பார்க்கணும், இவனுடைய சரீரமும் யாருக்கும் உபயோகம் இல்லை. பாம்பு பிராணனை விட்டு எடுத்து அதனுடைய சரீரம் தோல் எடுத்து அந்த லேடிஸ் ஹேண்ட்பேக் பண்ணிக்கிறான். இந்த மனுஷன் போயிட்டான்னா இவனுடைய தோல் எதுக்கும் உபயோகப்படாது, அது தொட்டா குளிக்கணும்னு சொல்றது. இப்படி இருக்கோம் நம்ம, உயிரோடு இருக்கிறப்பே ஒரு கண்ணு மரணானந்தரம் என் கண்ணு யாருக்காவது கொடுங்கோ, என்னுடைய இதை யாருக்காவது கொடுங்கோ அப்படி சொல்லாமல் சொல்லலாமோ இல்லையோ. நீங்கள் எங்கே பிராணை விட போறான்னு தெரியாது, இங்கேயோ அமெரிக்காவில் போய் பிராணை விட்டேன்னா அங்கெங்கே இந்த வர வரைக்கும் இருக்குமா என்ன, அட்லீஸ்ட் சொல்லாவதுன்னு சொல்லாமா, நான் பிராணம் போன பிறகு என் கண்ணை யாராவது கொடுக்கணும், இது இதயம் யாருக்காவது கொடுக்கோ, கிட்னிஸ் யாருக்காவது கொடுக்கோ சொல்லி வைக்கலாமோ இல்லையோ. ஏன் இவனுக்கு தெரியாது சார், அப்போ போன என்ன பரலோகம் கிடைக்குமோ இல்லையோன்னு டவுட் வந்து கேட்குறான். இந்த உலகத்திலேயே நீ இன்னொருத்தருக்கு உதவலை, பரலோகத்தில் உனக்கு வர போகிறதுன்னு நினைக்க போறளா, என்ன பாருங்க விவகாரம் என்னன்னா மனுஷனை இது தெரிஞ்சுக்கணும். ஆகையால் பூஜைக்கு வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஐஸ்வர்யம் இருக்கணும் என்கிறதில்ல, ஆடம்பரமாக அது பண்ணணும் இது பண்ணணும்னு இல்லை. ஆனால் பகவானுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் நாலு பேருக்கு சகாயம் பண்ணக்கூடியதான எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். எப்போ பார்த்தாலும் என்னால் முடிஞ்சது ஏதோ பண்ணிகிட்டே இருக்கோம், எல்லோருக்கும் பண்ணி கொண்டிருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் வேணும், மனசில் சாந்தி வேணும். ஆகையால் மனசுல சாந்தி வேணும்னா என்னன்னா முக்கியமாக வாக்கில இனிமையான சொல்லு இருக்கணும். வச்சசா எப்பப்பாரு இன்னொருத்தர் பத்தி கோல் சொல்லுண்டே இருக்கணும், அவன் அப்படி இவன் இப்படி இவன் பண்ணிட்டு இருக்கான் அதை பண்ணிட்டு இருக்கான், முதல்ல அதரணும். இப்ப இன்னொருத்தர் பத்தி நம்ம சொல்றத நிறுத்தணும்னா என்ன பண்ணோம்னா பேச்சை நிறுத்தணும். அந்யாவாஜா விமுஞ்சதா அமிர்தஸ்ய ஏட சேது, உபனிஷத் சொல்றது அனாவசியமான பேச்சை நிறுத்தி விடுங்கோ. ஒவ்வொரு வார்த்தையும் பேசுறதுக்கு முன்னால் இது தேவைத்தானா அப்படின்னு நினச்சோன்னு யோஜனை பண்ணி அப்புறம் பேசுவோம். ஒரு வார்த்தை பேசணும்னு ஆரம்பிக்கிற ஒருத்தரோட முதல்ல மனசில் இதை நம்ம பேசி தான் ஆகணுமா யோஜனை பண்ணி அப்புறம் பேசுவோம். கிழிஞ்சதுக்கு உங்கள் பேசவே முடியாது, என்ன நம்ம பேசுறதுக்கு முன்னாலே இது ஒரு யோஜனை பண்ணி அதுக்கப்புறம் பண்ணின்னு அது பேசவே முடியுமா, அதனால தான் மௌனம் இருக்கணும். ஆனால் அவசியம் மௌனமானா ஒன்றுமே பேசப்படாதுங்கள, சில பேர் மௌனம்னு சொல்லுவா, பெரிய போர்டு எழுதி வச்சுட்டு எல்லாத்தையும் எழுதிட்டே இருப்பான், அதை படிக்கிறது ஹேண்ட் ரைட்டிங் கூட சரியா இல்லைன்னு பேஜே சொல்லப்பான் எதிர்க்க இருக்கிறோம், அப்படி இருக்கக்கூடாது. விவகாரம் என்னடா, மனசு சாந்தியாக வச்சுக்கணும், யாரோடையும் பேசக்கூடாது, எந்த அளவு குறைக்கணுமோ அந்த அளவு குறைச்சி வச்சுக்கணும் முதல்ல வர்த்தசா. ரெண்டாவது என்ன, ஆக்ஷன், நம்ம எப்பொழுதுமே நம்மளுடைய வியாபாரம் எப்படி இருக்கணும்னு இன்னொருத்தருக்கு துன்புறுத்தராபாலே இருக்கப்படாது. சில பேர் பேசும் காலத்திலே உதட பேசண்டே இருப்பான், உதட அப்படியும்பான், இல்லைன்னா கண்ணை ஒரு மாதிரி பார்ப்பான். அவர் நம்மளை பார்க்குற காலத்திலே நம்ம அவளை பார்க்க வேண்டாம் தோணும்னு. சில பேர் கண்ணடி பட்டது ஏன்னா அல்ல எல்லாம் விழுந்து போயிடுச்சு சார்மா, அவர் ஒரு மாதிரி பார்த்தார் சார், அதனாலேயே எல்லாம் கெட்டு போச்சு. ஸ்திரீகள்லாம் புருஷாலெலாம் இங்கே வராதுங்கவா, மாவரைக்கிற பார்த்தா மாவு புளிச்சு போய்டும். அடுத்து இந்த மனுஷனுக்கு இருக்குமே யாரால் என்ன சொல்றது, சும்மா அப்படின் சொல்கிறான், நீங்கள் பார்த்தா மாவு புளிச்சு போயிடுங்கிறான். ஆனால் விவகாரம் என்னன்னு, ஆனால் லோகத்தில் சில பேர் பார்த்தா ஒரு விஷயம் நடக்கிறது, காரணம் என்னன்னு, மனசில் கல்மட்டது. எப்பொழுதுமே மனசை சாந்தமாக இருக்கணும். உங்களுடைய ஆச்சாரம் நீங்கள் பழகிறது எப்படின்னு தெரியணும். எல்லோரு இடத்துல மரியாதையே பழகணும். அவன் சின்னவராக இருந்தாலும் அவனை வாடா போடான்னு பேச வேண்டாமே, அங்கோன்னு மரியாதை கொடுக்க வேண்டாம், சாதாரணமாக பேசுங்களேன். அவனுக்கு ரொம்ப மரியாதையும் கொடுக்க வேண்டாம், சின்ன குழந்தைனா வாமான்னு சொல்லுங்களேன், கண்ணாவான்னு சொல்லுங்களேன். சில பேர் அதட்டி பேசுறது, நீ என்ன பண்ணின வாடா போடா அப்படிங்கிறது. வயசான பிறகும் 60 வயசானா அவனுக்கு என்ன தெரியும்னு சும்பன் அப்படிங்கிறது, அவனுக்கு என்ன தெரியும்னு யாருக்கு என்ன தெரியும், யோஜனை பண்ணி பாருங்க உமக்கு என்ன தெரியும். அவாவா அவாவா துறையில் அவா வசதி, ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன விஷயமாயிடுது. என்ன பல்பு எரியலன்னா அதை கயட்டி வேறு பல்பு போட உமக்கு தெரியல, எலக்ட்ரிஷியன் வந்தால் தான் போட முடியுது. ஏன் சார் என்னடா இவர் எலக்ட்ரிக்கல் ஐஐடியில் பாஸ் பண்ணினார், என்ன விவகாரம்னார் தெரியலை. அப்போ எல்லோருக்கும் எல்லாமும் தெரியுமா, சிலது சில பேருக்கு தான் தெரியும். ஆகையால் இன்னொருத்தரை வையப்படாது. லோகத்தில் எப்படினார், அவன் வசத்தி இவன் தாழ்த்தி எனக்கூடியதான எண்ணமே இருக்கப்படாது. இதுதான் ஆச்சாரம்னு பேர். நம்ம எப்படி பழகணும், 4 பேரிடத்துல எப்படி இருக்கணும் என்கிறது தெரியணும். ஆகையால் வச்சசா சரிதம் வதாமி சம்போ அகமுத்யோக விதாது தே பிரசக்த. ஹே பரமேஸ்வர, உத்தியோக விதாது எப்படி பழகணும், எப்படி பண்ணணும், எந்த யோகம் பண்ணணும் என்கிறது எனக்கு தெரியலையப்பா. அகமுத்யோக விதாது தே பிரசக்த. உத்தியோக விதாது, உத்தியோகம் அப்படின்னு சொன்னேன்னா எந்த செயலை எப்படி பண்ணணும் என்கிறது தெரியாது நமக்கு. நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது, என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்படி நடந்துக்கணும், பெரியவள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நமக்கு தெரியலை. அவள் பேசுறதுக்கு முன்னாலே நம்ம பேசிவிடுறோம், இல்லை இல்லை அப்படி இல்லை நான் சொல்கிறது தான் கேளுங்கோங்கிறோம். பெரியவா எதை சொன்னாலும் முதல்ல காதை கொடுத்து கேளுங்க, ஒரு 10 நிமிஷம் ஆனாலும் அதை கேளுங்க. கேட்ட பிறகு எல்லாம் கேட்டு, அப்போ இது இப்படி நடந்து நீங்கள் சொல்கிறபடி பண்ணினா இந்த தருமே என்ன பண்ணுறது, பின்னால் கேளுங்களே. இங்கே பேசுறதுக்கு ஆஹா அப்படி இல்லை என்ன இப்படின்னு சொன்னேன்னா, அவள் பார்த்தெல்லாம் இவனுக்கு என்ன திவரு, நான் பேசுறதே கேட்க மாட்டேங்கிறான் சார். அவள் சொல்றது சரியா இல்லாமல் இருக்கலாம், வயசானத்தினாலே எல்லா தெரியணும்னு நிர்பந்தம் இல்லை. இல்லாத போனாலும் அவளிடத்து நம்ம முதல்லையே கண்டிச்சோமே என அவளுக்கு கோபம் வருது, அப்படி பண்ணப்படாது. யாரையும் சொல்லு கேளுங்க ஒரு 2 நிமிஷம், அதுக்கப்புறம் இப்படி பண்ணினா இந்த ப்ராப்ளம் வரும் போல இருக்கே அப்படின்னு சொல்லுங்க. ஓஹோ அப்படி, அப்போ நீங்களே சொல்லுங்களேன், அவளே வந்துருவா படிக்கு. ஸோ உங்களுடைய எச்சம் ஹவு டு பிஹேவ் தெரியணும். இதெல்லாம் நமக்கு தெரியல. அகம் உத்யோக விதா சுதே பிரசக்தா. உத்தியோகம்ங்கிற இடத்துல அகம் உ உத் யோகம், யோகம்னு என்னதுன்னு யோக மார்க்கம் எனக்கு தெரியாது. மனுஷன் என்ன பண்ணுனர், உலகத்தை எல்லாமே ஜெயிக்கலாம், உங்களுடைய மனசை நீங்கள் ஜெயிக்க முடியாது. 6ஆம் அத்தியாயத்தில் பகவத்கீதையில் பகவான் வரிசை யோகமெல்லாம் சொன்னார், எல்லாத்தையும் கேட்டுட்டான். ஒரு 35 ஸ்லோகங்கள் கேட்டுட்டான் அர்ஜுனன். கேட்டுவிட்டு அப்புறம் ஒரு கேள்வி கேட்டார், சுவாமின்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் இது வேலைக்கு ஆகாத போல் இருக்கேங்கிறவன். என்ன சுவாமின்னர் இதெல்லாம் இருக்கட்டும், இந்த மனசை அடக்கிறதுன்னு பாருங்களா, அசம்சயம் மகாபாகோ மனோ துர்நிகிரகம் சலம். இந்த மனசை அடக்கிறதுன்னு அடக்குங்கோ அடக்குங்கோன்னு சொல்ல அடக்கிறது முடியாதுன்னு தோன்றதே எனக்கு அப்படிங்கிறன்ன. பகவான் இவ்வளவுன்னு சொன்னா இது முடியாதுன்னு ஏன்னா சஞ்சலத்வாஸ்திதிம் ஸ்திரம். இந்த மனசை அசைகிறது அசைகிறது நேரம் இப்படியே அசையா போறாது. நல்ல பேக்காட்டு வரும்ப துணியில காய போட்டேன்னா அந்த துணியாக பல விதமாக அசைகிறதோ அது மாதிரினா மனசு அசைகிறது. ஒன்று நினைச்சுட்டே இருக்கிறப்ப இன்னொன்று ஞாபகம் வருதுன்னு. பூஜை பண்ணணும்னு பகவான் உட்கார்ந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணமான்னு ஞாபகம் வருது. பால் மேலே வச்சோமே இறக்கி வச்சேன்னா இல்லையான்னு சந்தேகம் வருது. கதவு மூடி இருக்கேனா இல்லையான்னு சந்தேகம் வருது. இப்படி 1000 சந்தேகங்கள் வந்து பூஜை தவிர இது எல்லாம் மனசை சுற்றி ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கிறது இங்கே எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மனசை நீங்கள் கட்டுப்படுத்தணும்னு சொல்கிறீல, இது முடியாத காரியம்னு நினைக்கிறேனே, என்ன பண்ணுறது நீங்கள். நான் வந்து வெறும்னு சொல்லலை சுவாமி, ட்ரை பண்ணி சொல்லியிருக்கேன். இந்த மனசை அடக்கிறதுக்காக வேண்டியதான முறைகள்லாம் கையாண்டு அதுக்கப்புறம் அது முடியலேங்கிறதுனா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆகையால் இது முடியாது போல இருக்கேன், நீங்கள் சொன்ன யோகமெல்லாம் சரியாக வரலையே, மனசை அடக்க முடியாது போல இருக்கேன் மனிதனால் அப்படின்னு கேட்டார். பகவான் அசம் சயம் மகாபாவோ மனோ துர்நிகிரகம் ஜலம். சந்தேகம் இல்லைப்பா நீ சொன்னது, பகவானே ஒத்துட்டார். ஏன்னா ஒரு மகாபாகோ ஓட்டர் பகவத்கீதையில் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் விஷயம், நீ ரொம்ப வீரந்தான், 10,000 பேரை அடக்குவ நீ. ஏன்னா அதான் மகாரதனம், காலம்பரம் எழுந்துட்டு தேர் சாரதியோட, சாரதி தேர் அந்த தேரோட்டி குதிரைகள் இவைகளோட சேர்ந்து ஒருவராக போய் சாயந்தரம் வரைக்கும் யுத்தம் பண்ணி 10,000 பேரையும் தோக்க வச்சு இவர் திரும்பி வரணும். இவர் மட்டும் இல்லை, தேரோட்டி சௌக்கியமானா குதிரைகள்லாம் சௌக்கியமாக இருக்கணும். இப்படி யாராவது வந்தால் அவருக்கு மகாரதன் பேர். ஒரு மகாரதன் இப்படி 10,000 பேரோட ஒரு நாள் முழுக்க யுத்தம் பண்ணி தனக்கு ஒன்றும் ஆகாமல் தேரோட்டியை காப்பாற்றிட்டு குதிரைகளை காப்பாற்றிட்டவன்தான் மகாரதன். இவ்வளவு ஒரு பவர் இருக்கக்கூடியவன், நீ எத்தனையோ யுத்தங்கள் இப்படி பண்ணியிருக்க, பரமேஸ்வரனோட சண்டை போட்டிருக்க, எல்லாம் வந்து நடந்திருக்கு, இருந்தாலும் உன்னாலேயே உன் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏண்டான மனசு இந்த பக்கம் அசைஞ்சுட்டே இருக்கேப்பா. ரைட்ட ஒத்துக்கிறேன், அசம்சயம் மகாபாகோ மனோ துர்நிகிரகம் சலம். அப்ப என்னத்தான் பண்றது, முடியாதுன்னு இந்நேரம் சொல்லிவிட்டு இப்ப நீங்க முடியாதுன்னு நீங்களும் தமாஷ் பண்றல எப்படின்னார். இல்லப்பா, அபியாசேனது கௌந்தேய வைராக்கியே, நீ ட்ரை பண்ணுப்பா, ஒரு நாளில் முடியாது ஒத்துக்கிறேன். மறுபடியும் மனசை ஓரிடத்துலயே நிறுத்தி நிறுத்தி வழி பண்ணு. காலம்பரம் வந்து 2 நிமிஷம் பகவானுக்கு முன்னால் உட்கார், நீ 1 மணி நேரம் 10 மணி நேரம் தொழலையே, 2 நிமிஷம். ஆனால் அந்த 2 நிமிஷத்தில் உன் மனசில் ஒரு எண்ணமும் வரணும், பகவானை பற்றி நினைப்பு கூட வேண்டாம், ஒரு எண்ணமும் இல்லாமல் இருந்துப்பா. சார் முடியலையே இன்னைக்கு, நிக்கலையே, நாளைக்கு ட்ரை பண்ணேன். முடியலையே, நாளன்னைக்கு ட்ரை பண்ணேன். ஒரு 6 மாதம் பண்ணேன், ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் தானே, எவ்வளவோ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கல. பண்ணலாம் கொஞ்ச நாள் என்ன ஆகினார், மனசு நீங்க உட்கார்ந்துமே அடங்கிடுது. அந்த பிராக்டிஸ் தான் வேண்டியிருக்கு, எந்த விவகாரமும் பிராக்டிஸ்னால வரும். மனசை நிக்க வைக்கக்கூடியதான முயற்சி இருக்கணும், ஏனால் அந்த வழக்கத்தினால அது கேட்கும். ஆகையால் அபியாச என்னது கௌந்தேய, இதுக்கு இன்னொரு வழி சொல்றேன், என்னது வைராக்கிய நகையதே, அது வேணும் இது வேணும்னு கேட்கறத நிறுத்திவிடு. எது வேணும்னாலும் அப்படியே கடத்தலுக்கு போறது, ஏதோ ஒன்று வாங்கி நல்லா இருக்கேன், வாங்கிடலாம் போல இருக்கேன். அவசில கீழே இருக்கிறவா பிளாட்ல இருந்துருக்கான், கீழ் பிளாட்ல ஏதோ போண்டா போட்டுருக்கேன், நம்மளும் சாப்பிடுவோமே, இந்த வாசனை வந்துட்டுருக்க, இதை கொஞ்சம் நிறுத்து, என்னைக்கு உமக்கு வரதோ அன்னைக்கு சாப்பிடுங்கோ, அது வரைக்கும் அது வேணும் இது வேணும் எனக்குடையதான எண்ணத்தை நிறுத்துக்கோ. இதை நிறுத்தி விட்டு மனசை உணர்றதுக்காக முயற்சி பண்ணிட்டே இருந்தாலேயானால் நிச்சயமா நீங்க அடைய முடியும். ஆகையால் மனுஷனுக்கு என்ன வேணும், மனசை நிக்க வைக்கணும். வச்சசா சரிதம் வதாமி சம்போ அகம் உத்யோக விதாசு தே பிரசக்தா, உத்யோக விதாசு உத்தம யோக விதாசு. முதல்ல உத்தியோகம்னா யத்னம் பிரயத்னம் முயற்சின்னு அர்த்தம் சொன்னேன், உத்தமமான யோக விதிகள்னால இருக்க முடியாது. உத்யோக விதாது பிரசக்தா மனசா கிருதிமீஸ்வரே, இதனால என்ன பண்ண முடியும்னா, ஹே பரமேஸ்வர உன்னுடைய ஆக்கிருத்தியை மட்டும் நான் சேவை பண்ணிட்டே இருக்கேன். ரிஷபாரூடனா இருந்துட்டு அப்படியே கால மேல உட்கார்ந்து உங்க பக்கத்துல அம்பாள் உட்கார்ந்துட்டு இருக்கா, நடுவுல சுப்பிரமணிய சுவாமி உட்கார்ந்துட்டு இருக்கார். இந்த ஒரு சோமாஸ்கந்தமான ஸ்தோலம், சோமாஸ்கந்தர்னு வரு, என்னது சோமாஸ்கந்த, சோமாசா அது ச உமா, உமாயோட அம்பாளோட சேர்ந்ததான சுரு சோமஹா. ஸ்கந்தன் நடுவில் இருக்கிறான், இந்த பக்கம் இந்த பக்கம் அம்பாள், அந்த பக்கம் பரமேஸ்வரன், நடுவில் சுப்பிரமணிய சுவாமி, தான் சோமாஸ்கந்த மூர்த்தி, கந்தமூர்த்தின்னு படிக்கிறான். அது நானும் இவாளுக்கு அதுலேயே ஒரு என்ன பேர் என்ன பண்ணுறது, அந்த சோமாஸ்கந்த மூர்த்தியை படித்து பார்த்தேன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியம். ஏன்னா இந்த பார்வதி பரமேஸ்வரருடைய ஒரு சக்தி சுப்பிரமணிய சுவாமியாக இருந்துட்டு இருக்கார். அந்த சுப்பிரமணிய சுவாமியா இந்த கோலத்துல பரமேஸ்வரனோட சேர்ந்து இருக்கக்கூடியதான அம்பாளோட சேர்ந்து இருக்கக்கூடியதான சுப்பிரமணிய சுவாமிக்கு நீங்க நமஸ்காரம் பண்ணினால் மனசுல இருக்கக்கூடியதான கவலைகள்லாம் ஓடி போயிடும். அதனால கவலை இல்லாம குழந்தை பக்கத்துல இருந்து, சின்ன குழந்தை பக்கத்துல இருந்து அம்மா அப்பாவுக்கு மத்ததெல்லாம் மறந்து போயிடுமோ இல்லையோ, அதே மாதிரி அவ ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கா. அந்த சுப்பிரமணிய சுவாமி நமஸ்காரம் ரொம்ப சந்தோஷம், மனசுல இருக்கக்கூடியதான கவலைகள் போகும்னு சொல்றது. அது மாதிரி மனசா கிருதிமீஸ்வரஸ்ய சேவே, இந்த ரிஷப வாகனத்தில் இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன் இருக்கா போல மனசுல நான் நினைச்சுட்டு இருக்கேன், மனசை நிறுத்த எனக்கு தெரியல, மனசை பதம் படுத்த தெரியல, வாக்குகளை அனாவசியமாக பேச வேண்டாம். நானும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் என்னை பீறிட்டுன்ட்டு அந்த வார்த்தையானது நீ மட்டும் சண்டை போடுறதுக்கு வாக்கு போயிடுது. நாலு வார்த்தை பேசின்னு பிறகுதான் அடாடா நம்ம பேசப்படாதுன்னு நினச்சமே அப்புறம் ஞாபகம் வரும். யாராவது வையட்டோம், அதுக்கு மூணு நாள் நீங்கள் பேசப்பட்டு பிரதிகர்த்தவியம் ஏஷ தர்ம ஸ்வனா தனா அப்படின்னு அவன் பேச்சா நான் சும்மா இருக்கிறத சார். இப்படி இருந்தால் உலகத்தில் இருக்கலாம் என் தலையில் மிளகா வச்சு தேய்ச்சி விடுவான். இப்போ தேய்க்காமலாம் இருக்கா? இப்போ தான் நான் புதிச்சுட்ருக்கேன். யார் உங்களை விட்டா? அதுக்குள்ள ஏன் இப்படி வேறு ஆகிடும்னு ஒன்றும் வேண்டாம். அந்த மனசில் அந்த பரமேஸ்வரன் மூர்த்தியை தியானம் பண்ணுங்க, அவருடைய திருவுருவத்தை தியானம் பண்ணுங்க. திருவுருவத்தை தியானம் பண்ணி பண்ணி கடைசியில் என்ன, அவருடைய லிங்கத்தை மட்டும் தியானம் பண்ணுங்க. அப்புறம் ஆகாசம் சிதாகாசமாக சிதம்பரம், அம்பரம்னு ஆகாசம்னு அர்த்தம். ஒரு ஸ்வரூபம் இல்லாதான ஒரு இடவழியா இருக்கக்கூடியதான் அந்த பரமேஸ்வரனை தியானம் பண்ணுங்க. இப்படி தியானம் பண்ணலையானால் அந்த மனசுக்கு சாந்தி கிடைக்கும், வாக்கானது அடங்கும், மனசுல சந்தோஷமானது ஏற்படும். சம்போ அகமுத்யோக விதாதுதே பிரசக்த மனசாக்கிருதி மீஸ்வரே பரமேஸ்வரா, உன்னுடைய மன என்னுடைய மனசுனால உங்களுடைய உருவத்தை பார்க்கறேன். அவ்வளவுதான் முடியும். இந்த கண்ணால உங்களுடைய உருவத்தை அப்படியே நினைச்சு நினைச்சு பார்க்கறேன். மனசாக்கிருதி மீஸ்வரஸ்ய சேவே சிரசா செய்வ சதா சிவம் நமாமி. சிரசா செய்வ, தலையால தலை வணங்கி என்ன கீழே விழுந்து சேவிக்கிறது இல்ல, தலையாட்டம் வணங்கி ஒரு நமஸ்காரம் பண்றேன் உங்களுக்கு. சிரசா செய்வ சதா சிவம் நமாமி. தலையை மணம் தேவத்துக்கிட்ட போகும்பொழுது தலையில் தான் அகங்காரம் இருக்கு. நான் நான் எனக்குடியதான ஒரு எண்ணம் அந்த தலையில் இருக்கு. அதனால தலை நிமிந்து நடக்கிறா பார்த்தா, பெரியவர்களை பார்த்தா தலை குனிஞ்சு நிற்கணும், கை கூப்பிட்டு தலை குனிஞ்சு நிற்கணும். பரமாத்மாவிட்ட அப்படி இருக்கணும். அப்போ என்ன சொன்னார், என்னுடைய அகங்காரம் போச்சு, எனக்கு கர்வம் இல்லை அப்படின்னு காட்டக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். அப்படி நான் உங்களுக்கு சிரசா செய்வ சதாசிவம் நமாமி. சிரசா செய்வ சதாசிவம், சதாசிவனான பரமேஸ்வரன் எப்பொழுதும் மங்களமூர்த்தியாக இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன் நமஸ்காரம் பண்ணுறேன்னு அந்த சிவாங்கிற பதத்துக்கு விசேஷனம் ஆட்டி சதான்னு, எப்பொழுதும் மங்களத்தை கொடுக்கக்கூடியதான பரமேஸ்வரனை நான் வணங்குகிறேன். இல்லை இந்த சதா எடுத்துட்டு முதல்ல சிவான்னு சிரசான்னு போடுங்க. சதா சிரசா செய்வ சிவம் நமாமி. அந்த பரமேஸ்வரனை எப்பொழுதுமே வணங்கி கொண்டே இருக்கேன். எப்பொழுதும் ஒரு சமயத்தில் ஒரு சமயத்தில் இல்லைன்னு எப்பப்ப பார்க்கறேன்னோ அப்பப்பால் பரமேஸ்வரன் நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு என்ன வேணும்? வச்சசா சரிதம் வதாமி சம்போ. உங்களுடைய திரு உருவங்களை திருவிளையாடல்களில் வாக்குனால சொல்லிக்கொண்டே இருப்பேன். சரிதம் நீங்கள் பண்ணியதான ஹாலாகல லீலை, மார்க்கண்டைய லீலை, இப்படி பல 24 லீலைகளை வரிசையாக சிவபுராணத்தில் முதல் ஸ்கந்தத்திலேயே சொல்லியிருக்கு. சிரசா சைவதாமி சம்போ அகமுத்யோக விதா சுதே பிரசக்தே பரமேஸ்வர. உத்தியோக விதாசோ, யோகம் சொல்றதுலயோ அல்லது யோகத்தை அனுஷ்டானம் பண்றதுலயோ இல்ல முயற்சி பண்றதுலயோ என்னால முடியாதப்பா. அகமுத்யோக விதா சுதே பிரசக்த மனசா ஆக்ருதிமீஸ்வரஸ்ய சேவே ஹே பரமேஸ்வர. உங்களுடைய ஆகாரத்தை மட்டும் நான் பார்த்துட்டே இருக்கேன், அதுதான் தியானம் பண்ணிட்டே இருக்கேன். வேற ஒண்ணு எனக்கு தெரியல, பூஜை பண்ண தெரியல, துதிக்க தெரியல, தியானம் பண்ண தெரியல. ஆனா மனசுனால உங்களுடைய உருவம் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் என்று கற்பனை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். இல்ல ஒரு போட்டோவோ இல்ல விக்கிரகமா இருந்தா அதை கண்ணால பார்த்துட்டு இருக்கேனப்பா, அவ்வளவுதான் முடிகிறது. மனசா ஆக்ருதிமீஸ்வரஸ்ய சேவே சிரசா செய்வ, தலை குனிஞ்சு உங்களுக்கு என்னுடைய மரியாதை செலுத்துறேன். சதா சிவம் நமாமி. சரி, இப்படி பண்ணினா என்ன வந்ததுங்கிற வித்யா கிருத்கதா நிர்கதாசீத் வித்யா கிருத்யா கிருத்கதா த்வத் பிரசாதாத் சேவே நித்யம் ஸ்ரீகம் த்வத் பதாப்ஜம் பாவே முக்தேர் பாஜனம் ராஜமௌளே ஆத்யா அவித்யா. எத்தனையோ நாளாக கோடி கோடி வருஷங்களாக மனுஷாளுக்கு இருக்க அஜ்ஞானம், அறியாமை, பரமேஸ்வரன் அறியாதான ஒரு தன்மை, அது போயிடுது. ஆத்யா அவித்யா ஹிருத்கதா நிர்கதா அசீது ஹிருத்கதா, மனதில் இருந்த அஜ்ஞானம். இந்த இடத்துல ஹிருத்கதா நிர்கதா ஈத்துனர், மனதில் அஜ்ஞானம் இருக்குங்கிற. சில பேர் பிரம்மத்தின் இடத்துல அஜ்ஞானம் இருக்குன்னா, சில பேர் ஜீவனிடத்தில் இருக்குங்கிற, இந்த மனசில் இருக்குங்கிற அஜ்ஞானம்ங்கிற பட்சம் தான் பாமதிக்காரர் சொல்கிற பட்சம் தான் இங்கே வசதிங்கிறத ஆச்சாரியர்கள் எடுத்துட்டா போல. ஆத்யா வித்யா ஹிருத்கதா நிர்கதா அசீத். பகவத்கீதையில் 13வது அத்தியாயத்தில் அஜ்ஞானம் எங்கே இருக்குன்னு கரணங்களில் இருக்குன்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். உங்கள் புலன்களில் இருக்குன்னர், அறியாமை எங்கே இருக்க புலன்களில் இருக்குன்னர், அதான் இங்கே சொல்கிறார். பிரகரணமாக இருக்கான். ஆனால் அந்த பிரகரணத்தில் நிறைய விஷயங்கள், சாஸ்திர விஷயங்களை ஆச்சாரியால் அப்படி உள்ள பூத்திருக்கார். வித்யா வித்யா ஹிருத்யதா நிர்கதா ஆசீத், அதோட மட்டும் இல்லை, வித்யா ஹிருத்யா ஹிருத்யதா துவத் பிரசாதாத், வித்யா ஹிருத்யா அறிவு வந்தாச்சு. எப்படின்னா அழகான அறிவு, சோபனமான அறிவு. எந்த அறிவு வந்த பிறகு மனுஷன் சந்தோஷமாகவே இருக்கானோ, எவ்வளவு கட்டம் வந்தாலும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் யார் என்ன சொன்னாலும் மனசில் நிம்மதியோட நிறைவோட இருக்கான் சார், அப்படிப்பட்டதான அறிவு வந்து. எவ்வளவு ப்ராப்ளம் ஊரெல்லாம் வரட்டுமே, மானம் இடிஞ்சு கீழே விழட்டுமே, பூகம்பம் வரட்டுமே, அவன் அசையவே இல்லை. என்னன்னார், பரமாத்மா என்ன காப்பா தெரியாது அவருக்கு, அந்த ஒரு தைரியத்தில் இருக்கேன் சார். வாழ்க்கையில் எவ்வளோ துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை கணக்கிடாததான ஒரு மனப்பான்மை வந்துடுது அவருக்கு. அதனால வித்யா ஹிருத்யா ஹிருத்கதா துவத் பிரசாதாத், வித்யா எங்கே இருக்கு, ஹிருத்கதா மனசில் இருக்கு. அதனால அந்தகரண விருத்தி ஞானம், அகண்டாகார விருத்தி ஞானம் தான் ஞான பேர். அத பரா யயா ததக்ஷரம் அதிகம்யதே, உபனிஷத் சொல்றதல்லவா, வித்யான்னு என்ன, அறிவுன்னு என்னது, அந்த பிரம்ம வடிவமாக சிவ வடிவமாக இருக்கக்கூடியதான எண்ணம், அதான் வித்யா. வித்யா ஹிருத்யா ஹிருத்கதா துவத் பிரசாதாத் சேவே நித்யம் ஸ்ரீகரம் துவத் பதாப்தம், ஸ்ரீகரம் துவத் பதாப்தம், உங்கள் திருவடிகளை நான் எப்பொழுதும் சேவை பண்ணிட்டு இருப்பேன். ஏண்டனர் ஸ்ரீகரம், நன்மையை கொடுக்கக்கூடியது, திருவடிக்கு அவ்வளவு மதிப்பு உண்டுன்னு பகவானுடைய திருவடி அவ்வளவு விஷயம். ஸ்ரீகரம் துவத் பதாப்தம் பாவே முக்தேர் பஜனம் ராஜபே, ராஜமௌளே பரமேஸ்வரா, சந்திரபிரையோடு இருக்கிற சந்திரசேகரனா இருந்துருக்கலை, உங்களை நான் எப்பொழுதும் சேவை பண்ணிகிட்டே இருப்பேன். முக்தேர் பாஜனம், முக்தியை கொடுக்கக்கூடியதான் உங்களை சேவை பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் விசேஷமாக இந்த சிவானந்த லஹரி வாசித்ததுனால கேட்டதுனால என்ன பலமோ, ரொம்ப நாள் கிளாஸுக்கு வரலைனாலும் இன்னைக்கு வந்தாலும் பலம் என்னடாங்க, பலம் இன்னைக்கு சொல்லியாச்சு. இந்த ஸ்லோகத்துக்கு பலம் என்ன, சிவானந்த லஹரிக்கு பலம் என்ன, விசேஷம் பாவே முகர் பாஜனம் ராஜமௌளே அப்படின்னு சிவானந்தருடைய பலத்தை சொல்லக்கூடியதான ஸ்லோகம். இந்த பலம் வந்த பிறகு என்னாச்சுன்னா, துரிக்கிருத துரிதானி துரட்சராணி துர்பாகிய துக்க துர அங்கிருதி துர்வசம் ஸ்ரீ சாரம் ததீய சரிதம் நிகரம் விபந்தம் கௌரி ஜமாமிக சமுத்வர சத்கடாட்சை அப்படின்னு தலையில் எழுதியிருந்ததான கெட்ட தலை எழுதுறதுல அத்தனை தலை எழுத்தும் போயிடுதான் பரமேஸ்வருடைய அனுகிரகத்தினால் அப்படின்னு மேலே சொல்றார். இதை